விவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 33.
எனது அருமை அன்புள்ளங்களே, நூற்றுவர் தலைவரின் பணியாளரை இயேசு குணமாக்கிய புதுமையை சென்ற இரு வாரங்கள் நாம் சிந்தித்து வந்தோம். இந்த புதுமை நிகழ்வதற்கு முன்னரும் நிகழ்ந்த பின்னரும் இயேசுவும் நூற்றுவர் தலைவரும் ஒருவர் ஒருவரை சந்தித்தனரா என்பது தெரியவில்லை. இதை குறித்து நற்செய்தியாளர் லூக்கா ஒன்றும் சொல்லவில்லை. இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்த நூற்றுவர் தலைவரும் அந்த நம்பிக்கையை மனதார பாராட்டிய இயேசுவும் சந்திக்காமலேயே பிரிந்து சென்றிருக்கக்கூடும். நல்லவர் ஒருவரின் நலமளிக்கும் ஆற்றல் தன் இல்லம் தேடி வந்தது என்ற திருப்தி நூற்றுவர் தலைவருக்கு, தன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு நல்லவருக்கு நன்மை செய்த திருப்தி இயேசுவுக்கு. இப்படி காற்றோடு காற்றாக கரைந்து போன நூற்றுவர் தலைவர்தான் மீண்டும் கல்வாரியில் சிலுவை அடியில் இயேசுவை சந்தித்தாரோ என்று என் மனம் எண்ணி பார்க்க விளைகின்றது.
சிலுவை அடியில் நின்ற நூற்றுவர் தலைவர் ஒருவரை பற்றி மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்ற மூன்று நற்செய்தியாளர்களும் கூறியுள்ளனர். கல்வாரியில் சிலுவையில் இயேசு அமைதியாக உயிர் துறந்ததை கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை புகழ்ந்தார் என்று லூக்கா கூறியுள்ளார். மத்தேயு, மார்க்கு இருவரும் இன்னும் ஒருபடி மேலே சென்று இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்ற விசுவாச அறிக்கையை நூற்றுவர் தலைவர் வெளியிட்டார் என்று கூறியுள்ளனர்.
அன்பு இதயங்களே, சிலுவையை சுற்றி நின்ற யூதர்களும் யூத மத தலைவர்களும் வெளியிட பயந்த அல்லது வெளியிட மறுத்த ஒரு விசுவாச அறிக்கையை ரோமையரான நூற்றுவர் தலைவர் வெளியிட்டார். தன் பணியாளரின் நலம் வேண்டி நூற்றுவர் தலைவர் அனுப்பிய விண்ணப்பத்தில், நீர் என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் என் பணியாளர் நலம் பெறுவார் என்று சொன்னதை கேட்டு,
இஸ்ரவேலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கின்றேன்
என்ற பாராட்டை இயேசு அவருக்கு வழங்கினார் என்பதை அறிவோம். கல்வாரியில் நூற்றுவர் தலைவர் வெளியிட்ட அந்த விசுவாச அறிக்கையை கேட்டு அதே வார்த்தைகளை இயேசு தன் உயிர் பிரிந்த நிலையிலும் கூறியிருப்பார் என்று நாம் நம்பலாம். வேற்று இனத்தார் வழியே இயேசுவுக்கு கிடைத்த இந்த விசுவாச அறிக்கை அவரது தியாக வாழ்வுக்கு கிடைத்த ஓர் அற்புத சான்றிதழ்.
அன்பு இதயங்களே, கப்பர்நகூம் ஊரில் நூற்றுவர் தலைவரின் பணியாளரை குணமாக்கியபின் இயேசு நயீன் என்ற ஊருக்குச் சென்றதாக நற்செய்தியாளர் லூக்கா கூறுகின்றார். நயீன் என்ற இந்த ஊர் விவிலியத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே, அதாவது லூக்கா நற்செய்தி 7 மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. அடையாளம் ஏதுமற்ற ஊர்களை தேடிச் செல்வது இயேசுவின் விருப்பச் செயலாக இருந்தது என்பதற்கு இந்த ஊரும் ஒரு சான்று. அதுவரை யாராலும் அறியப்படாமல் இருந்த அந்த ஊருக்கு நற்செய்தியில் ஓர் இடம் தந்து இத்தனை நூற்றாண்டுகளாக அந்த ஊரின் பெயரை உலகெங்கும் அறியச் செய்துள்ளது இயேசு அங்கு ஆற்றிய ஒரு புதுமை. அந்த ஊரில் கைம்பெண் ஒருவரின் இறந்த மகனை இயேசு உயிர்ப்பிக்கும் அந்த புதுமை லூக்கா நற்செய்தியில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது.
லூக்கா நற்செய்தி பிரிவு 7. அதன்பின் இயேசு நயீன் என்ற ஊருக்குச் சென்றார். அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன். அந்த தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர்.
கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே.
அன்பு இதயங்களே, இந்த புதுமையில் முதலில் மனதில் பதியும் ஒரு சிறப்பு அம்சம் இயேசு தானாகவே முன்வந்து இந்த புதுமையை ஆற்றுகிறார் என்ற அம்சம். லூக்கா நற்செய்தியில் இயேசு நலம் நல்கும் புதுமைகள் 17 பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் 11 புதுமைகளில் நோயுற்றோர் அல்லது அவர் சார்பாக வேறொருவர் விண்ணப்பிக்கும் போது இயேசு குணமளிக்கின்றார். மீதமுள்ள 6 புதுமைகள் விண்ணப்பங்கள் ஏதும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட புதுமைகள். நயீன் கைம்பெண்ணுக்கும் இயேசு ஆற்றிய புதுமை இவற்றில் ஒன்று.
அன்பு நெஞ்சங்களே, யூத சமுதாயத்தில் பொதுவாகவே பெண்கள் இரண்டாம் நிலை குடிமக்கள். அதிலும் கைம்பெண்களின் நிலை இன்னும் பரிதாபமானது. நிலம், வீடு, சொத்து என்று எவ்வகையிலும் உரிமை கொண்டாட முடியாதவாறு கணவரை சார்ந்தே ஒரு பெண்ணின் வாழ்வு அமைந்திருந்தது. கணவனின் மறைவுக்குப் பின் சமுதாயத்தின் கருணையால் வாழ வேண்டிய நிலைக்கு கைம்பெண்கள் தள்ளப்பட்டனர். எனவேதான் அறுவடை நேரத்தில் நிலத்தின் உரிமையாளர் தன் நிலத்தையோ திராட்சை தோட்டத்தையோ முழுக்க முழுக்க அறுவடை செய்யக்கூடாது என்று சட்டம் இயற்றப்பட்டது. நிலத்திலோ தோட்டத்திலோ அறுவடைக்கு பின் விழுந்து கிடக்கும் தானியங்களும் பழங்களும் அந்நியருக்கு, அனாதைகளுக்கு, கைம்பெண்களுக்கு விட்டு வைக்கப்பட வேண்டும் என்று காரணமும் சொல்லப்பட்டது.
இணைச்சட்ட நூல் பிரிவு 24. உன் வயலில் விளைச்சல் அறுவடை செய்யும் போது அரிக்கட்டினை மறந்து வயலிலேயே விட்டு வந்தால் அதை எடுக்க திரும்ப போகாதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. அப்போது நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். நீ உன் ஒலிவ மரத்தை அடித்து உதிர்க்கும் போது உதிராததை பறிக்காதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. நீ உன் திராட்சை தோட்ட கனிகளை சேகரித்த பின் பொறுக்காமல் கிடப்பதை எடுக்கச் செல்லாதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. எகிப்து நாட்டில் நீ அடிமையாயிருந்ததை நினைவில் இருத்தி இவற்றை செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன்.
உன் கரம் பற்றி வழி நடப்பேன், நீ காட்டும்
அன்பு நெஞ்சங்களே, யூத சமுதாயத்தில் மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளிலும் கைம்பெண்களின் நிலை இன்றும் பரிதாயமான நிலையிலேயே உள்ளது. நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் வேளையில் அங்கு கைம்பெண்களுக்கு இடமில்லை, அப்படியே அவர்கள் அங்கு வந்தாலும் ஒதுங்கி நிற்க வேண்டும் என்ற பல்வேறு கொடுமையான கட்டுப்பாடுகள் இன்னும் நம் பழக்கத்தில் இல்லையா? இவ்விதம் யூத சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நயீன் கைம்பெண்ணுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவரது மகன் மட்டுமே. அவரை அந்த தாய் எவ்வளவு அன்போடு நம்பிக்கையோடு வளர்த்திருக்க வேண்டும்! தனி ஒரு பெண்ணாய் பிள்ளைகளை வளர்ப்பது எவ்வளவு கடினம் என்பது நாம் வாழும் இக்காலத்தில் கண்ணால் காணும் ஓர் யதார்த்தம். இத்தனை சவால்களையும் பயங்கரமான சூழல்களையும் சமாளித்து அந்த கைம்பெண் வளர்த்த அந்த நம்பிக்கைக்குரியவர் இதோ பிணமாக எடுத்துச் செல்லப்படுகின்றார்.
எனதருமை அன்புள்ளங்களே, தான் பெற்ற பிள்ளையை புதைப்பதுதான் பெற்றோருக்கு பெரும் வேதனை, பெரும் தண்டனை. தான் பெற்ற பிள்ளை சாகும் நிலையில் இருக்கும்போது எத்தனை பெற்றோர் அந்த பிள்ளைக்கு பதிலாக தங்கள் உயிரை எடுத்துக்கொள்ளுமாறு இறைவனிடம் வேண்டுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த நயீன் கைம்பெண்ணும் இப்படி வேண்டியிருப்பார். தன் ஒரே மகனை காப்பாற்ற சாவோடு போராடியிருப்பார். அவரது வேண்டுதல்கள், போராட்டங்கள் எல்லாம் தோல்வியடைந்து இப்போது அந்த பெண் வாழ்வின் விளிம்புக்கு, விரக்தியின் எல்லைக்கு தள்ளப்பட்டிருந்தார். மகனது அடக்கத்தை முடித்துவிட்டு தன் வாழ்வையும் முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் ஒரு நடைப்பிணமாக அந்த சவ ஊர்வலத்தில் நடந்து சென்றிருக்கலாம் அந்த கைம்பெண். அவ்வேளையில் அங்கு வந்த இயேசு என்ன செய்தார் என்பதை நற்செய்தியாளர் லூக்கா இவ்விதம் கூறுகின்றார்.
அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கின்றேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார்.
அன்பு இதயங்களே, மிக எளிமையாக சொல்லப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளில் பொதிந்துள்ள பாடங்களை நாம் அடுத்த தேடலில் கற்றுக்கொள்ள முயல்வோம்.
பற்றி வழி நடப்பேன், நீ காட்டும் பாதையிலே தெரியாத பாதை முடியாத போதும் பலம் தரும் உன் துணையே, உன் கரம் பற்றி வழி நடப்பேன் நீ காட்டும்
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.